त्रिपुरेशे यत्थेन निःस्त्रैकुण्या परा परा सत्यज्ञानानन्दरूपा सामरस्य परायणा कपद्दिनी कलामाला कामधुःकामरूपिणी कलानिधिः काव्यकला रसज्ञा रसदेवधीः अम्बाळ्य रहस्यनाम स्तोत्रम் அதுல போன வாரம் பராபராங்கிற நாம பார்த்தோம். விஸ்தமாக 11 அர்த்தங்கள் அந்த ஒரு பராபராங்கிற நாமாவுக்கு சொல்லியிருக்க. அதற்கு பிறகு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான பார்க்க வேண்டிய நாம சத்யஞானானந்த ரூபா அப்படிங்கிறது. அம்பாளுக்கு மூணு விதமான உருவங்கள் முக்கியமாக இருக்குன்னு பார்த்தோம். ஒண்ணு ஸ்தூலமாக நமக்கு இருக்க மாதிரி கை காலோட இருக்கக்கூடியதான ரூபம், இதுதான் நம்ம சதுர்புஜே சந்தகலாவதம்சே குஜோன்னதே குங்குமராகசோனே குன்றேட்சு பாஷாங்குஜு புட்பபாண ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதான்னு வழிபட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதை விட சூக்ஷ்மமான ஒரு ரூபம், அந்த சூக்ஷ்மமான ரூபம் சக்கர வடிவமாகவும் இருக்க மந்திர வடிவமாகவும் இருக்க, அதை விட உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் அது பிரம்மஸ்வரூபம். உபனிஷத்துகள்லாம் அம்பாளை பிரம்மஸ்வரூபமாக வர்ணிக்கிறது. அந்த ஸ்வரூபத்துக்கு உருவம் இல்லை, சப்தமோ ஸ்பர்சமோ ரசமோ ஒன்றும் கிடையாது. நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிரவசியா நிரஞ்சனா அப்படி ஒரு குணமே இல்லாதான ஆகாசம் போன்றதான ஒரு ஸ்வரூபம். இப்ப அந்த ஸ்வரூபத்தை உபனிஷத்துகள் எப்படி சொல்றாரோ அது அம்பாளுடைய ஸ்வரூபம்னு இந்த ராமாவில் சொல்றார். உபனிஷத்துகள் பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கு? சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஞ்ஞானம் அனந்தம் பிரம்மா. அப்படி லட்சணம்னு சொன்னா ஒரு டெபினேஷன், ஒரு பொருளை குறிக்கிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டியதான வாக்கிய விசேஷம். உலகத்தெல்லாம் படைச்சதுங்கிறது ஒரு லட்சணம் சொல்லியிருக்கோம். உலகங்கள்லாம் அம்பாளால படைக்கப்பட்டிருக்கு. படைக்கிறது மட்டும் இல்லை, அதை பிரளய காலத்தில் தன்னிடத்தில் எடுத்துக்கொள்றதும் அம்பாள் தான். நடுவில் அதை எல்லாவற்றையும் காப்பாற்றுறதும் அம்பாள் தான். ஒவ்வொரு ஈ எறும்பு 84 லட்சம் ஜீவராசிகளை எல்லோரையும் காப்பாற்றிக் கொண்டிருக்க, நமக்கு நம தான் முக்கியம். ஏன்னா அம்பாளுக்கு என்ன, எல்லா பிராணிகளும் முக்கியம், எல்லோரையும் காப்பாற்றிக் கொண்டிருக்க. அதனால அந்த லட்சணம் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயந்தி அபிதம் விஷந்தி அப்படின்னு தைத்தரிய உபனிஷத் சொல்றது. இது என்ன லட்சணம்? இது இது வந்து தடஸ்த லட்சணம். அந்த ஸ்வரூபத்தையே சொல்லக்கூடியதான லட்சணம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இப்ப இன்னொரு உபநிஷத்து விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மான்னு சொல்றது. அந்த ரெண்டையும் சேர்த்து சத்ய ஞான ஆனந்த ரூபமாக அம்பாள் இருக்க. சத்தியம்னு என்ன? சாதாரணமாக உலகத்துல உண்மைன்னு சொல்றோம். உண்மைங்கிற பொருளுக்கு அர்த்தம் என்ன? எதை எப்படி கருதினோமோ அதை மாறாமல் இருந்தால் அந்த ஸ்வரூபம், அப்பொழுது அதுக்கு உண்மை சத்தியம்னு பேர். சத்தியம்னு சொன்னா அது எப்பொழுதும் மாறப்படாது, ஒரே மாதிரி இருக்கிறதுக்குத்தான் சத்தியம்னு பேரு. அதே மாதிரி அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்பொழுதும் கருணாமையா இருந்துருக்க. நம்ம ஏதோ நம்மளை கண்டிருந்து பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குமே தவிர, நம்ம உயிரோடு இருக்கிறதே அம்பாளுடைய ஸ்வரூபம், அம்பாளுடைய கருணையினால்தான். ஏன்னா மூச்சு உள்ளே வெளியிலும் போறத அதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணல, நின்று போறதுன்னா என்ன பண்ணியிருப்பள், யார்கிட்ட சொல்லியிருப்பள், போயிடுது, நின்று போயிடுது, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதே விதமாக நமக்கு நடக்க வேண்டியதான எல்லாமும் இந்த சரீரத்து மேலோட நமக்கு தெரியறதே தவிர உள்ள என்ன நடக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. டாக்டரும் குத்து மதிப்பா ஏதோ இங்க வலின்னு சொன்னா அதுக்கு தகுந்ததான ஒரு மருந்து கொடுக்கிறார், அவ்வளவுதான். அதுக்காக டாக்டர் குறைச்சல்னு நான் சொல்லல, உள்ள என்ன நடக்கிறதுங்கிறது நிச்சயமாக தெரியாது. அது ஏதோ அம்பாளுடைய அனுகிரகத்தினால தானா போயிட்டு இருக்கு. நாமத்தான் இவ்வளவு டாக்டர் அது இதுன்னு சொல்றோம். காட்டில் இருக்கக்கூடியதான புலி சிங்கங்கள்லாம் என்ன பண்றது? கொஞ்சம் இப்படி பாருங்க, அதற்கு வியாதி வந்ததுன்னா அப்படி விரும்பினா படுத்துட்டு இருக்கும், அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு தானா சரியா போடும். ஆனா இந்த மனுஷனுக்கு கொஞ்ச நேரம்னு இருக்கப்படாது, அவனுக்கு எண்ணிக்கை குறைஞ்சு போடணும். அதுக்காகத்தான் போடுறான். வஸ்துதக எது எப்படி இருந்தாலும் அது தானா சரியாகும்படி ஒரு தத்துவம் இருக்கு. அப்படி காப்பாற்றக்கூடியதான தத்துவம் அது சத்தியம். வெறும் உண்மையாக மட்டும் இருந்தா அது ஞானமா இருக்கணும். ஏன்னா மனுஷாளுக்கு அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஆகையால் அம்பாள் ஞான வடிவமாகவும் இருக்க, உண்மையும் சரி ஞானமும் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு எப்பொழுதும் துன்பம் வந்துட்டு இருந்தா என்ன பண்ணுவான்? பாவமா அவனுக்கு ஆனந்தம் இருக்கணும். ஆகையால் அந்த மூணு வடிவமாக அம்பாள் இருக்க. அதனால என்ன ஆறுது உங்களுக்கு அப்படின்னா, அம்பாளை போற்றியவர்களுக்கு இந்த மூணு குணங்களும் தானா வரும், அவளுக்கு வந்து சேரும். ஆனந்தம் வந்தா நமக்கு சந்தோஷம், அதே போல அறிவு வந்தா நமக்கு சந்தோஷம். எது மாறாதுன்னு சொல்றதுக்குமோ அது மாறாமல் இருந்தா மனுஷனுக்கு ஒரு ஆனந்தம். ஆகையால் அம்பாள் எப்படி இருக்கா? ஸ்வரூப லட்சணம் சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் பிரம்மா அப்படிங்கிற போல சத்திய ஞான ஆனந்த ரூபா, சத்தியம் ஞானம் ஆனந்த ரூபம் ஏத்தியா, அம்பாளுடைய வடிவம் இப்படி இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஞ்ஞானமானந்தம் பிரம்மா இது ஸ்ருதே. ஒரு அர்த்தம் சொல்லிவிட்டேன், இன்னொரு அர்த்தம் என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த சத்தியம் ஞான சத்திய ஞான ஆனந்த ரூபா, நமக்கு சத்திய ஞான ஆனந்த ரூபா இப்படிதான் பிரிக்கிறோம், நம்ம பிரிச்சோம். ஆனா இத வேற விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். சதி சத்தின்னு என்னத்தான்? சத்வித்யா. சாந்தோக்கியோபனிஷத்துல இந்த சத்வித்யானது சொல்லியிருக்கு. அப்புறம் பார்ப்போம். தத்விஷய அஜ்ஞானா, வாழ்நாள் முழுக்க அந்த சத்யஜான அந்த சத்வித்யை பார்க்காதவர்கள். மனுஷனுக்கு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம், எல்லாரை விட ஒரு வசத்தியான ஒரு ஸ்வரூபம், மறுபிறவி இல்லாமல் பண்ணிக்கொள்ளக்கூடியதான ஒரு யோக்கியத்தை இருக்கு. அப்படி யோக்கியத்தை இருந்த போதிலும் பல பேர் இந்த உலகத்தையே அனுபவிக்கணும், இல்லற வாழ்க்கையிலேயே இருக்கணும், பேரன் பேத்தி பிறந்தாலும் அவளுடைய அவளுக்கு குழந்தை பிறக்கணும், அவளுடைய கல்யாணம் நம்ம பார்க்கணும், இப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இந்த சம்சாரத்திலேயே மாட்டின் இருக்க. அவளை தப்புன்னு சொல்லப்படாது. ஏன்னா உலகம் முழுக்க அப்படி இருந்ததுன்னா நீங்க மட்டும் வேற விதமா இருக்கணும்னா நியாயமா தெரியல. ஆகையால் என்ன ஆச்சு? எல்லோரும் இந்த சம்சார கடல்ல மாட்டிண்டு அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள தெரியாமலேயே வாழ்நாள் முழுக்க போயிடுறது. அதனால அது இல்லாம நமக்கு ஆத்ம ஞானம் வருவதற்கு நான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு என்னைக்காவது தெரியணும். அது தெரியாத போனால் அவ சதி அஜ்ஞானாள், அதான் தத்விஷயே அஜ்ஞான. உபனிஷத்தை அறியாதவர்கள் அனபிஜ்ஞானே தேஷாம், அவளுக்கு அனானந்தம் ஆனந்த பின்னம் துக்கமேவ ரூபம் இது ஜதாதி, இப்படிப்பட்டதான ரூபம் வருகிறது. இப்ப சத்தியம் ஞானமானந்தம் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை எப்படி சொன்னிருக்கேன்? சதி அஜ்ஞா அனானந்தம், அதன் சேர்த்துல சத்திய ஞானானந்தம் வந்துட போறது. சதி அஜ்ஞா சத்யஜா, சத்யஜானா இருக்கிறவாளுக்கு அனானந்தத்தை தருபவள் அப்படின்னு சத்யஜான சத்யஜானந்த ரூபாங்க. ஏன்னா உபனிஷத்துல இருக்கிற மாதிரியே சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லியிருக்கலாமோ ஐயோ, ஏன் சொல்லல இப்படி இன்னொரு அர்த்தம் வரணும்னு வாக்தேவிகள் நினைச்சா. இந்த சத்வித்யின் சாந்தோகத்தில் அது ரொம்ப வசத்தியான ஒரு விஷயம். இந்த உலகங்கள்லாம் உண்டாடுறதுக்கு முன்னால என்ன இருந்தது? கேவலமான பிரம்மஸ்வரூபம் மட்டும்தான் இருந்தது, அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் இருந்தது. அந்த அம்பாளத்தில் சிவனும் ஐக்கியமாயிருந்த, அதற்கு பிறகு அவ ரெண்டு பேரும் தனித்தனியா பிரியணும்னு பிரிஞ்ச. அதான் சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதும் நசே தேவம் தேவோ நகல குசல ஸ்பந்திதும் அபி. அந்த சக்தியோட கூடினதான சிவனாலத்தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். பஞ்சக்கிருத்திய பராயணரவர் உலகத்தை உண்டு பண்றதோ, உலகத்தை காக்கிறதோ, உலகத்தை தன்னிடத்துல எடுத்துக்கொள்றதோ, அனுகிரகம் பண்றதோ, நிகிரகம் பண்றதோ எல்லாம் பண்ணணும். ஆனா அவர் பண்ணணும்னா என்ன வேணும்? சக்தி வேணும். நமக்கும் உடம்புல சக்தி இல்லைன்னு வச்சுங்களேன், எழுந்து நிக்க முடியல, உட்கார முடியல, ஸ்ரம் பண்ற அளவுக்கு என்ன வேணும்? சக்தி இருந்தா தான் முடியும். ஆகையால் அந்த சக்தி கூட சேர்ந்திருந்தாரேயானால் பரமேஸ்வரன் எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படி அந்த முதல்ல அந்த சத்ரூபமான பிரம்மன் தான் இருந்தது. அது நினைச்சதான் உலகத்தை உண்டு பண்ணணும்னு முதல்ல நெருப்பை உண்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜலத்தை உண்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சு? பூமியை உண்டு பண்ணிட்டு, உண்டு பண்ணின பிறகு இதோட போகாது, நான் மற்ற பிராணிகளையும் உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுண்டு, அண்டகம் ஸ்வேதகம் புத்பிஜம் ஜராயுதம், முட்டையை உடச்சுண்டு வரக்கூடியதான பிராணிகள், உடம்புல இருக்கக்கூடியதான ஸ்வேதத்திலிருந்து வரக்கூடியதான பிராணிகள், புத்பிஜம் பூமியை பொழந்துண்டு வரக்கூடியதான பிராணிகள், அம்மாவயத்தில் இருக்க கர்ப்பையிலிருந்து வரக்கூடியதான பிராணிகள், இப்படி நான்கு விதமான பிராணிகளையும் தயார் பண்ணினார். அதுக்கப்புறம் அந்த பஞ்சபூதங்கள்ல ஒன்னோட ஒன்னு சேர்த்து என்ன பண்ணினார்? எதுவும் எங்கேயும் எல்லோருக்கும் கிடைக்கணும், வெறுமன ஒரு ஜலம் மட்டும் இருக்கு, பிருத்திவி மட்டும் இருக்குன்னா நமக்கு சில சமயத்தில் அது அதிகமாகலாம் குறைச்சலாகும். அந்த பொருள் கிடைக்காத போனா வயர் ரொம்பாது, பிராணிகள் வருத்தப்படுவார். அதனால என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கலந்து இருக்க, எலி இருக்கு, எலி ஜலத்தை குடிக்கிறது இல்லை, அதுக்கு அதனுடைய சரீரத்திலையும் ஜலம் வேணுமா வேண்டாமா? ஆமா, என்னைக்காவது எலி வந்து ஜலத்தை குடிச்சது பார்த்திருக்கலாம், குடிக்காது. அது என்ன பொருள் ஏதாவது இருந்தால் அதை சாப்பிடும், பழம் முதலிய பதார்த்தங்கள் இருந்தால் சாப்பிடும், ஆனா ஜலத்தை மட்டும் குடிக்கிறது, பல்லி ஜலத்தை குடிக்கிறதோ தெரியாது. ஆனா என்ன பண்ணார்? நீர் எதை சாப்பிட்டாலும் அதுல எல்லா பூதமும் இருக்கு. ஏதாவது ஒண்ணு நீங்க சாப்பிட்டா வைகுண்ட ஏகாசி வருது. அன்னைக்கு என்ன பண்றது? ஜலத்தை தவிர ஒரு ஒண்ணு சாப்பிடப்படாது. மனசு நினைச்சுப்போமே, அது வேற விவகாரம் என்னடா? அன்னைக்கு மற்ற பூதங்கள் சரீரத்துக்கு வேண்டியது கிடைக்காது போனா சரீரம் சிரமப்படுமா? ஐயோ, அப்ப என்ன பண்ணிருக்க? அந்த ஜலத்தில் மற்ற நாலு பூதங்களையும் கலந்திருக்க. இப்படி உலகத்தை பஞ்சீகரணம் பண்ணி எல்லா பதார்த்தங்களும் தனித்தனியாக காணப்படுறது, ஒன்றாக எதை சுவீகரித்தாலே எல்லாமும் கிடைக்குமோ அப்படி பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் நீங்க உட்கொண்டதான பதார்த்தங்கள் உங்க சரீரத்துக்கு உபயோகப்படணும். உங்கள்ட்ட கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணு தைஜசம், அதனால்தான் கண்ணு எரியறதுங்கிற தேஜஸ் சம்பந்தமான பதார்த்தம் தான் அதுக்கு வேணும். நாக்கு இருக்க, அதுக்கு ஜலிய சம்பந்தம் தான் வேணும். ஏன்னா அதனாலதான் அது எப்பொழுதும் ஈரமா இருக்கு, என்னைக்கும் நாக்கு வறண்டு போகாது, அது ஈரமாவே இருக்கும். ஏன்னா ஜலத்துக்கு சம்பந்தமான பதார்த்தம். சோ அப்ப அதுக்கு என்ன? அது ஜலம் வேணும் அதுக்கு. இப்படி மனுஷியனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான பல பகுதிகள் ஒவ்வொன்றும் எனக்கு ஒவ்வொன்றும் வேணுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆகையால் என்ன பண்றது? நீங்க உட்கொண்டதான பதார்த்தங்கள் ஏதோ இட்லி சாம்பார் ஏதோ ஒன்று சாப்பிடுறாரு, இதை சாப்பிடும் பொழுது அது என்ன ஆகுது? வயத்துக்குள்ள போய் மறுபடியும் அந்த பஞ்சபூதங்கள் தனித்தனியா பிரிந்து அத என்ன ஆறுதுன்னா இத மறுபடியும் ரத்தத்தில் கலந்து போறது, அது சரீரம் முழுக்க சுத்தி கொண்டிருக்கு. யாராருக்கு எது வேணுமோ அதை தான் எடுத்துப்பா, மற்றதை எடுத்து கொள்றது இல்லை. இப்படி அன்னமயம் சோம்யமனா ஆபோமய பிராணா தேஜோமயிவா, இந்த மனசு நீங்க உட்கொள்ளக்கூடியதான அன்னத்தினால வளர்றது. உங்களுடைய பிராணம் இருக்கு பார்த்தீங்கன்னா மூச்சுக்காது, அது எல்லாம் வேலை செய்யறதுனால ஜலத்தினால, வாக்கு பேசுறது அது என்ன தேஜஸ்னால. இப்படி தனித்தனியாக பிரிச்ச அதுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு இந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு மூன்று நிலைகளை கொடுத்த. மூன்று நிலைகள் என்ன? ஜாக்கிரத அவஸ்தை, முடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் உலகத்தை அனுபவித்தார். அதுக்கப்புறம் ஸ்வப்னாவஸ்தை, ரொம்ப நேரம் உலகத்தையே அனுபவித்துக் கொண்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? மனுஷனுக்கு இந்திரியங்கள்னா சோர்வடையும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணினார்? தூக்கம்னு ஒண்ணு கொடுத்தார். இந்த தூக்கத்துல மனசு புலன்கள் எல்லாமும் சேர்ந்து பரமாத்மா கிட்ட இதயத்துக்குள்ள போயிடுறது. நடுவுல ஒரு சொப்னம்னு ஒரு பதார்த்தம், ஏன்னா உள்ள இருக்கிற ஆத்மா சொப்பிரகாசம் நமக்கு தெரியணும். என்னோ ஏதோ இருக்கு சொல்லப்படாது, அது ஒளிமயமாக இருக்கு. சொப்னத்துல எத்தனையோ பதார்த்தங்கள் பார்க்கிறேன், அந்த பதார்த்தங்களை எல்லாம் அது ஒளிக்கிறது. சொப்னம் பார்க்கிறேன், ஒளியே இல்லைன்னா பார்க்க முடியுமா? முடியாது. அங்கே ஒரு வேற வந்து ஒரு வழி இல்லை. அதனால ஸ்வப்னத்துல பார்க்கக்கூடியது ஆத்மாவினால, அந்த அம்பாட்டிய அனுகிரகத்தினால இப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கக்கூடியதான அந்த தத்துவமும் உங்க இதயத்தில் இருக்கிற தத்துவமும் ஒன்னத்தான தத்துவமசிங்கிற வாக்கியத்தினால சொன்ன. அதுக்கு மேல ஒரு எட்டு தரம் மேலும் மேல ஏதோ டவுட் கேட்டா ஒவ்வொன்றும் புரியறதுக்கு ஒவ்வொரு திருஷ்டாந்தத்தை கொடுத்தார். என்ன எல்லா சப்ஜெக்டையும் இப்ப சொன்னா ஒரு நாம கூட போகாதுன்னு, போன வாரமே எல்லாரும் இப்படி ஒரு நாம ஒரு நாள் முழுக்க வச்சுட்டா எப்படின்னு சில பேர் கட்டப்பட்டிருக்காரு. அப்படியே காத்துல நியூஸ் வர்றது வரைக்கும் என்னன்னா, அது மாதிரி சத்வித்யன்னு ஒண்ணு இருக்க, அந்த சத்வித்ய ரொம்ப முக்கியமானது. இந்த சத்வித்யில தான் தத்துவமசிங்கிற வாக்கியம் வருது. அந்த உலகத்தை படைத்ததான அந்த அம்பாளும் நான் என்று கருதக்கூடியதான தாங்களும் ஒரு பொருள் தான் அப்படிங்கிற, அதான் தத்துவமசிங்கிற பதத்துக்கு அர்த்தம், வாக்கியத்துக்கு அர்த்தம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் விஸ்தாரமாக சொல்லக்கூடியதான் அந்த சத்வித்தியை அறிந்து கொள்ளலையானால் அவளுக்கு அந்த பேரானந்தம் கிடைக்கும். லோகத்தில் இருக்கக்கூடியதான ஆனந்தம் கிடைக்கிறது. லோகத்துல என்ன சுவாமி ஆனந்தம் வருது? சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் இருக்க, நாக்குக்கு முடிவு பிடித்ததான ஒரு பதார்த்தத்தை சாப்பிடணும்னு நினைக்கிறான், நல்ல ஆடைகளும் போட்டுக்கணும்னு நினைக்கிறான். நம்ம கிட்ட இருக்கிறவா நம்மளோட பேசுறவாள்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், இதுதானே நீங்க கேட்கறது. வாழ்க்கை சுகமாக போகணும், வீடு முழுக்க இருக்கக்கூடியதான பொருள் எல்லாம் அப்பப்ப நமக்கு ஹிம்சை பண்ணாம இருக்கணும், இதான் நீங்க பாக்குறது. ஆனா இந்த ஆனந்தம் கிடைக்குமே ஒழிய பேரானந்தம் கிடைக்காது. அது கிடைக்கணுமே ஆனால் உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அறியணும். அதனால்தான் சத்யக்யாஹ, சத்ரூபமான அம்பாளை அறியாதவர்கள் அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதில்லை. அதனால சத்யக்யான ஆனந்த ரூபா நீர் பாட்டுக்கு இப்படி சொல்லிவிட்டேல, உபனிஷத்துல சொல்லியிருக்கா இருக்கு சுவாமி. அந்தந்தம் அப்பிரவிசந்தி ஏன் அவித்யா முபாசதே, அந்தந்தமாக பிரவிசந்தி கால்விட்டான உலகத்தை அடைகிறார்கள். ஏன் அவித்யா முபாசதே, அம்பாள அறிந்து கொள்ளாமல் ஏதோ உலகத்திலேயே இருந்துக்கணும், அவனுக்கு அந்த முழுமையான ஸ்வரூபம் அறியறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. புருதாரண்யத்திலும் சரி ஈசாபாஷ்யத்திலையும் சரி, அவித்யாமிக்கு பதகாரணாம் பதபாடா, இந்த வேதங்கள்லாம் இருக்க அந்த வேதங்களுக்கு பதம் பேர சொல்றேன். முதல்ல சம்ஹிதையா வாசம் அக்னிதம் யஜ்ஞத்தை தேவ ரித்விஜம் அப்படி பயிற்றையே நொற்று பண்ணிவிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றது அக்னிம் ஏழே அப்படின்னு ஒவ்வொரு பதமா ஒரு யஜ்ஞஸ்யா தேவம் ருத்விஜம் இப்படி ஒவ்வொரு பதம் பதமா பிரிச்சு அது சொல்லுவோம். இப்படி பதம் பதமா பிரிச்சா சில சமயத்துல ஸ்வரம் மாறும், ரெண்டும் சேர்ந்த ஒரு ஸ்வரம் வரும். அப்படி அந்த பதமாவும் பிரிக்கணும். அதனால இந்த பதமா பிரிக்கும் பொழுது ஏ அவித்யாமன்னு பிரிக்கிறாளா, அதனால அவித்யாம தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஏ வித்யா உபாசனம் நீங்க சொல்லிட்டா ஒரே மாதிரிதானே இருக்கும். அதுக்க பதகாரணாம் பத பாக வித்யான்ய உபாசனாம் ஏவம் நிந்தது ஆரண்யக ஸ்ருதி. இந்த அம்பாளை தப்புற அதை விட்டுவிட்டு நீதியில படிக்கிறவனுக்கு அந்த உயர்ந்ததான ஸ்வரூபம் வராது அப்படின்னு ஆரண்யக ஸ்ருதியின் சொல்றது. பிரம்மாண்ட புராணத்துல அதையே சப்போர்ட் பண்ணியிருக்கு. இப்ப ரெண்டர்த்தம் சொல்லிட்டேன். அப்புறம் சத்யா அவித்யா தேவியா அஜானம் ஏஷாம் தே சத்யஜானா சதி அஜானம். அம்பாளைய அறியாதவர்கள் அவ சத்யஜானாள். தேஷாம் ஆனந்தாக்கியான் லோகான் ரூபயதி. அவளுக்கு ஆனந்தம் எனக்கூடியதான உலகங்களை காட்டுவதில்லை. ஆரண்யகேயேவ உக்த ஸ்ருதே. அதனால சதி அஜ்ஞ அனானந்த இப்ப மூணாந்தரம் பிரிக்கிறது இப்படி பரதயா உக்த ஸ்ருதே பரத ததாசிரவணா அனந்தா நாமதே லோகாஹ அந்தேன தமசா வ்ரதாஹ தாகும்ஸ்தே ப்ரேத்ய கச்சந்தி அவித்வாம்சோ அபுதா ஜனாஹ. ஆத்மஸ்வரூபத்தை தெரியாமல் இந்த சரீரத்தை விட்டுட்டு போறாள் பார்த்தல, அவ எப்படின்னு அவ மற்ற லோகங்களுக்கு போறா. ஆனா அந்த லோகத்துல ஆனந்தமே கிடையாது. இந்த பூலோகத்திலேயே ஆனந்தம் குறைச்சல் தான். என்ன புண்ணியமும் பாபமும் கலந்திருக்கு. இந்த ஆனந்தம் எனக்கூடியதான துளி ஆனந்தமும் இல்லாதான நரகாதி லோகங்களுக்கு போறா. ஆகையால் உயிரோட இருக்கிறதுக்குள்ள நம்ம அந்த சத்தியஞானம் சத்வித்தியை காதால கேட்கணும். புரியுறதுங்கிறது அப்புறம், முதல்ல காதால கேட்கணும். அந்த கேட்டத்தினாலேயே ஒரு சம்ஸ்காரம் வரும். வேதாந்தையும் அம்பாளுடைய நாமாவும் கேட்க கேட்க ஒவ்வொரு நாளைக்கும் மல அளவுக்கு புண்ணியம் வரும். ஆகையால் அது நம்ம சரீரம் கொடுத்ததுக்கு நாம் பண்ண வேண்டியதான கடன். அதுக்கப்புறம் முதல் நாம சத்யஜானந்த ரூபாங்கிறதுக்கு மூணு அர்த்தம் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது சாமரஸ்ய பராயணா சமஹா நியூனாதிகா ரசஹா யயோஹோ. அந்த அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் எப்பொழுதுமே ஒரு எக்ஸாக்டா இருக்கு. லோகத்துல பொண்ணையும் பையனையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவ என்ன மேட்சிங்கா இருக்காங்கிற கல்யாணத்துக்கு போய் வாத்தியார்கிட்ட போய் என்ன பண்றது பொருத்தங்கள்லாம் இருக்கு. அவர் சொன்னார் பத்து பொருத்தமும் இருக்குன்ட்டு. அது எப்படி இருக்குமே, யாருக்கும் பத்து பொருத்தமும் இருக்காது. ஆனா அவர் சொல்லிட்டார் என்னடா என்கிட்ட லாட்சணமாகத்தானே கேட்கிறார், முன்னாலேயே லவ் பண்ணியாச்சு, அஞ்சு ஆறு வருஷம் தனித்தனியாக இருந்தாச்சு, இனிமேல் இங்க பொருத்தம் இருக்கான வேற என்ன சொல்றது பொருத்தம் இருக்குன்ட்டார். இங்கேயே பொருத்தம் பார்க்கறேல, இதெல்லாம் சரியல்ல. நிஜமான பொருத்தம் யாரு என்ன, உலகத்தை படைத்ததான பார்வதி பரமேஸ்வராளுக்குத்தான். இவருக்கு சிவன் என்று பெயர், அந்த அம்மாவுக்கு சிவான்னு பெயர். நாமசாமியம் இருக்க இவரும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகங்கள் பண்றார். அம்பாளும் அதே ஐந்து செயல்களை பண்ணிக்கொண்டிருக்க, அதனால கிரியா சாமியம் இருக்க. இவருக்கு எப்படியே அதே மாதிரிதான் அம்பாளுக்கும். அதுக்கப்புறம் ரூபசாமியம் சொல்ல வேண்டாம். என்ன ரெண்டு பேரும் ஒரே வழியா தானே, ஒரு சரீரத்துல ரெண்டு பார்க்கா தானே ஆயிட்டா. அதனால ரூபசாமியம் இருக்க. அதோட இல்ல, அவ ரெண்டு பேருக்கும் கருணை உலகத்தை காப்பாற்றணும் எனக்கூடியதான அந்த அனுகிரக சாமியம் இருக்க. நான் வந்து இவ இங்க இருக்கிறவளுக்கு ஆத்ம தத்துவம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உலகத்துல ஊனி அனுபவிக்க மாட்டான். அவ பண்ணினதான கர்மா போகாது. நாம் எப்பவோ பண்ணினதான கர்மா அது எப்படி அழியும். கர்மாவை அழியறதுக்கு ஒரே ஒரு வழிதான், என்னன்னா அனுபவிச்சு தீர்க்கிறது. செய்ததான கர்மா அனுபவித்தா தான் போகும். அனுபவிக்கிறது எப்படி அனுபவிப்பேன், உள்ளூர் இருக்கிற ஆத்ம தத்துவம் அறியாத போன. துருவஸ்வாமி 6 மாதம் தபஸ் பண்ணினார், அவருக்கு நாரதர் வந்து உபதேசம் பண்ணினார், ஒன்னமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற துவாதசி ருக்ஷரி மந்திரத்தை பெற்றார். அப்ப அவர் கேட்கிற, இன்னைக்கு ஏதோ சொன்ன அவன் ஆனா பெண்ணான்னு கேட்டார் துருவஸ்வாமி. என்ன சின்ன குழந்தைய, 5-6 வயசு குழந்தை, அம்மா மாதிரி இருப்பாரா அப்பா மாதிரி இருப்பாரா கேட்டார் நாரதர். என்ன சொல்வார் நாரதர், சுனாதம் சுப்ருவம் சாருகபோதம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்க மருணாட்டே கணோதரம் அப்படின்னு. புருஷம், அவர் புருஷனாக இருக்க பொங்கரூபத்தில் இருக்க அப்படின்னு சொன்னார். அந்த குழந்தை விடாம 6 மாசம் அதே வேலையா உட்கார்ந்து தபஸ் பண்ணி, நாம மந்திரத்தை எடுத்துக்கிறோம், ஒரு நாளைக்கு 100 பண்ணி நான் போடுமா அப்படின்னு. அதுவும் பெரிய இவன் ஏதோ அந்த தெய்வத்துக்கு அதிகமாக இவன் கொடுக்கிறா போல நினைக்கிறான். ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கு கொடுக்கறதோ, ஒவ்வொருத்தரும் கண்ணை கொட்டுறதோ எல்லாம் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்று நினைக்க கருதுறதே இல்லை. ஆனா துருவஸ்வாமி என்ன பண்ணினார், அந்த ஸ்வரூபத்தை நான் பார்த்தாகணும் அப்படின்னு பிடிவாதமா உட்கார்ந்து 6 மாசம் அப்படியே தபஸ் பண்ணினார். மகாவிஷ்ணு தேவதைகள்லாம் வந்து பார்த்தா பிராணாயாமமும் பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்கான், காத்தே அசையாது போல இருக்க, நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு மகாவிஷ்ணு போய் கேட்டார். மகாவிஷ்ணு அங்கிருந்து கேட்கிறார், யாரப்பா அவருக்கு உபதேசம் பண்ணினது இல்லை, என்ன சுவாமி அவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு. நாரதர் தான் பண்ணினார், நாரதர் வந்தார். என்ன நீங்க அந்த ஸ்வரூபத்தை என்னை பத்தி எப்படி உபதேசம் பண்ணியிருக்கேன் அந்த குழந்தைக்கு அப்படி அவர் சொன்ன. நல்லகாலம் அவருக்கு ஞாபகம் இருந்தது, நான் ஏதோ உபதேசம் பண்ண மறந்து போயிட்டேன்னு சொல்ல பாவம், இப்படி இப்படி தியானம் பண்ற போல சொல்லியிருக்கேன். மகாவிஷ்ணு அதே ரூபத்தை எடுத்து குழந்தைக்கு முன்னால வந்து நிக்கிறார். நிற்கும் பொழுது அந்த குழந்தை கண்ணை திறக்கல. என்ன எந்த மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்கு மகாலட்சுமி தாயாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காள். பிறந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்க, அப்ப ஒரு 2 புஷ்பம் அவர் காலில் போட்டு நமஸ்காரம் பண்ண, ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நமஸ்காரம் பண்றாள், அதனால நானும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். யோ முருகியதே ஹஸ்த கிரகீத பத்மயா ஸ்ரீயை, கையில தங்க தாம் அம்பாளுக்கு என்ன குறைச்சல், தங்க தாம்பாளத்துல தாமர புட்பத்தை வச்சு ஒரு 2 புட்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம், நீங்க பிறந்த நாளா இருக்க அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறாரா. ஆனா ஏகாந்த தரிசனம் கிடைக்கலையா, அப்படிப்பட்டவர் இந்த மகாவிஷ்ணுவானவர். ஆனா என்ன ஆச்சுன்னர், அவரே இந்த குழந்தைக்கு முன்னால வந்து நிக்கிறார், குழந்தை கண்ணை திறக்கல. ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்தார், அவருக்கு என்னடா இது வம்புன்னு. அப்புறம் பார்த்தார், இந்த குழந்தை என்ன பார்க்க மாட்டார், ஏன் தெரியுமோ நான் சொன்னதான நிக்கிறத இதயத்துல பார்த்துட்டு இருக்க. அப்ப இதயத்துல பார்த்து கொண்டிருக்கிற குழந்தைய கண்ண எப்ப திறப்பான் அப்படின்னு, இதயத்தில் இருக்கக்கூடிய ரூபத்தை தன்னுடைய யோக சக்தியினால மறைச்சா. மறைச்சதுமே பீரிட்டு கண்டு, என்ன இந்த வருஷம் பார்க்க சொல்லணும் தெரியலேன்னு பயந்து கண்ண திறக்கிற அந்த சொரூபம் அப்படியே நிற்க. அப்பொழுது நீங்க யாருன்னு கேட்டார், ஆதார் கார்டை காட்ட முடியும், நீங்க யாருன்னு சொன்ன என்ன சொரூபம் சுவாமி உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சொன்ன, அதுக்கப்புறம் வரங்கள்லாம் கொடுங்க. இப்படி அந்த துவாதசாட்சதை வித்திய சொன்னேனே, அது மாதிரி அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பல சாமியங்கள் இருக்க, அந்த பல சாமியங்கள்ல இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சாமரஸ்யம். சாம சமஹா நியூனாதிகோ ரசஹா ஏயோஹோ தயோஹோ, குறைச்சலாகவோ அதிகமாகவோ இருக்கக்கூடியதான இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான ரசம் சிவசக்திகளுக்கு இருக்கு. அதனாலதான் தம்பதிகளுக்கு நடுவுல மனசுல ஒரு கவலை வறுமையானால் அவ யார பாவிக்கணும், பிராச்சீன தம்பதிகளா இருக்கக்கூடியதான பார்வதி பரமேஸ்வரால பாவிக்கணும். அப்பொழுது அவ அந்த தம்பதிகள் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் துஷ்ட எண்ணங்கள் போய் ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார் அப்படின்னு சொல்றத. அது மாதிரி சிவசக்தியோகோ பாவகா சாமரஸ்யம், அதுதான் பரமயனம், எல்லோராலையும் அடைய வேண்டியது. உத்தஞ்ச அபியுக்தை, இந்த விஷயத்தை தான் சொல்றார். பரஸ்பர தபாயுத பரஸ்பரோ பிரபஞ்ச மாதா பிதரோ பிராஞ்ச உதாயுமா பரஸ்பர தபாயுத பரஸ்பரோ. அம்பாள் பண்ணின தபஸ்னால பரமேஸ்வரன் அடிமையாயிட்டார் அம்பாளுக்கு. அம்பாள் என்ன பண்ணினா, பரமேஸ்வரன் தான் எனக்கு ஆத்தக்காரா வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சார். லவ் இல்ல ஒண்ணும் பண்ணல, இருந்தாலும் ஹிமவான் எப்ப கேட்டாலும் என் மனசு பரமேஸ்வரனுக்கு தான் சொல்கிறது, அவர் தான் விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். சரி, ஹிமவான் என்ன பண்றது, அங்கே இங்கே மாப்பிள்ளைய தேட வேண்டாம், இவர்கிட்ட போவோம்னு சொன்னார். வந்து பார்த்தா எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு இருக்க, ஜப பண்ணும் பொழுது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணப்படாது அப்படின்னு ஒரு நியாயம் இருக்க. அது விவகாரம் என்ன, இவர் ஜபமே பண்ணிட்டு இருக்க, எப்ப கண்ணை போட்டு எங்க போறது, எப்ப பாரு, ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்த, இது மேல முடியாதுன்ட்டு அவர் பண்ண கேப்பை மாத்தியஸ்தனே நேர்த்திய வளரும் விஜேர்த்தே சரி ஆனதாகட்டும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்க. ஊர்ல இருக்கிற போல மனுஷன் சௌக்கியமா இருப்பாளா, விடுபடுவாளா, உங்களுக்கு வளர்ந்த பொண்ணு இருக்கு, எப்ப கல்யாணம் பண்ண போறேன், எப்ப பருவு சாதம் போட போறேன், இப்படி கேட்டு என்ன சார் பண்ணுவார், ரொம்ப சிரமப்பட்டு இருக்கார் அவர். அந்த சமயத்துல நாரதருக்கே நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார், எங்க பொண்ணு பரமேஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறார், பரமேஸ்வரனோ கண்ணு திறக்க மாட்டேங்கிறார், நான் என்னத்தான் பண்றது சொல்லுங்க. நாரதர் அவருக்கு கல்யாணமே ஆகல, ஆனா அவர் வந்து சஜஷன் கொடுத்தார், என்ன ஆச்சுன்னு, பரமேஸ்வரனுக்கு பணிவிட பண்றதுக்காக அம்பாள் அனுப்ப போட்டு, என்ன கிட்ட இருந்த சங்கா சஞ்சாயதே காம காமாக்ரோதோபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகஸ்மிருதி விப்ரமஹா அப்படின்னு பணிவிட பண்ண அனுப்ப போயிட்டார். சரி, பணிவிட பண்ணினார். தினந்தோறும் பரமேஸ்வரனுக்கு முன்னால ஜலத்தை தெளிச்சு கோலம் போட்டு முன்னால அந்த பூஜைக்காக புட்பங்கள்லாம் வச்சு ஊது தீர்த்து வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்த. பரமேஸ்வரனுடைய தபஸ் ஒரு நாள் மாறா போல தெரியல, அப்படி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா ஒரு நாள் அப்படியே கண்ணை திறந்தாராம். ஏதோ விதமா இந்த திவ்ய மங்களமான ஒரு ஸ்வரூபம் சர்வமங்களையா இருக்கக்கூடியதான அம்பாளை பார்த்த, இதோட தபஸ் போறோம்ட விவகாரம் முழுக்க என்னடா, நேர போன ஹிமவான கேட்ட ஏழு நிமிஷம் எழ வச்சு அதுக்கப்புறம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் சொல்ல வந்தேன்னா, அம்பாளை அடையறதுக்காக பரமேஸ்வரன் தபஸ் பண்ணித்தான் அதே மாதிரி அம்பாளும் பரமேஸ்வரனை தபஸ் பண்ணித்தான் அடைஞ்சார். அதனால பரஸ்பர தபஸ் சம்பத், இவர் பண்ணின தபஸுக்கு அந்தம்மா பலம், அந்தம்மா பண்ணின தபஸுக்கு பரமேஸ்வரன் பலம். அதனால பரஸ்பர தபஸ் சம்பத் பலாயுத பரஸ்பரம் பிரபஞ்ச மாதா பிதர, உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அம்மா அப்பாவா இருக்கக்கூடியதான அவளுக்கு ஜாயாபதி ஸ்துமா, அப்படிப்பட்டதான தம்பதிகளுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு இருக்க. அதனால சாமரஸ்யம், அதுக்கப்புறம் பொக்ர பொக்ய கரணோர்மி சஞ்சயே சாமரஸ்ய ரததோஹினி சிவா இத்தியாதி காளிதாசோக்தேஷ்ச சித்ககன சந்திரிகாங்கிற புஸ்தகத்துல நூறாவது ஸ்லோகம் இது. போக்திருபோக்ய கரணர் மீதம் சயே, பார்க்கிற அனுபவிக்கிறவன் அனுபவிக்கக்கூடியதான பொருள், அனுபவம் எனக்கூடியதான இந்த அலைகள் மோதிக்கொண்டிருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும், அதுல சாமரஸ்யரச தோஹினி சிவா, அவளுக்கு சாமரஸ்யத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாள் அப்படின்னு காளிதாசன் சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் சமப்பிரதானோ சமசத்வோ சமோ தயோ இதி ஸ்ருதிஷ்ட, விவாகம் பண்ணிக்கிறத அது எப்படி இருக்கணும், விவாகஷ்ட விவாதஷ்ட சமயோரேவ சோபாது. பொண்ணு பொண்ணானது ரொம்ப பெரிய குடும்பம், நிறைய பணக்கார குடும்பம், பையன் ரொம்ப ஏழையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருந்தா அவளுடைய ஒரு மனசு ஒன்னா சேராது. அந்த அம்மா எப்பொழுதும் நாங்க எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு அந்த கர்வத்திலேயே இருப்பா, ஆத்துக்காரர் சரியா பார்க்க கொள்ள முடியாது. அதே மாதிரியே ஆத்துக்காரரும் ரொம்ப நிறைய காசு இருக்கிறவா, ஏழை குடும்பத்திலிருந்து கொண்ட எடுத்துட்டாரு, அவர் பேசக்கூடியதான ஒவ்வொரு வார்த்தையும் இந்த அம்மா மனசுல சந்தேகத்தையே உண்டு பண்ணும். அவர் அப்படி பேசாம இருந்தாலும் அந்த எண்ணம் இல்லாத போனாலும் நம்ம ஏழை குடும்பம் அதனால்தான் இப்படி சொல்றாரோ என்னமோ அப்படின்னு தோணுமா. அதனால என்ன விவாகம் கல்யாணம்ங்கிறதும் விவாதம் சண்டை போடுறதும் சமயோரே வசோபதே, அது மாதிரி சாமரஸ்யமா இருந்தாலும் ஒரு நாளும் ஒரு சண்டையும் அவளுக்கு கிடையாது. மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் உண்டாங்க சொல்லணுமா ஏழு மலையா ஆனந்தமா உட்கார்ந்து பொன்னாத்துக்கு போனா மகாலட்சுமி தாயார் தலைமை இருந்தாங்க. போயிட்டு திரும்பி வர, திரும்பி வரும்பொழுது ஆகாஷராஜா என்ன பண்ணினார், எல்லா உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் தட்டு தட்டுல கொண்டு வந்து அப்படி இறக்கிட்டார். மகாவிஷ்ணு பார்த்தார் இவ்வளவும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இந்த அம்மா சொன்னாலா, எங்கப்பா பார்த்தீடா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எது எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை பொருளும் இவ்வளவு கொடுத்துருக்காரு சீர் பார்த்தீரோ அப்படின்னாரு. இந்த மகாவிஷ்ணுக்கும் இப்படி கொஞ்சம் கர்வமா பேசுனா கொஞ்சம் மனசுக்கு வந்தது. அப்படியே பார்த்த தினந்தோறும் சமைக்கிறீ வந்தோம், சமைக்கிறப்ப ரொம்ப வேண்டியது எது, எது இல்லாம கிடையாது அப்படின்னா கருவேப்பிலை கடைசியில் கொஞ்சம் போனோம், அப்பதான் இது எல்லாம் அதனுடைய சுவையே நல்லா இருக்கு. அந்த சுவை வந்தப்பறம் அது தூக்கி கீழே போட்டுருவாங்க, கருவேப்பிலை சாப்பிட மாட்டேன் தனியாக எடுத்து போட்டுருவாங்க. அது இல்லாம சமையலையும் அது கொடுத்தாராங்க. இது சாதாரணமாக கொஞ்சம் இது கொஞ்சம் ஓஹோன்னு சொன்னா அப்பா அப்படின்னு சொல்றது லோகத்துல நியாயம் தானே, என்னவோ தெரியல அம்மா போகும். நீங்களா என்ன வந்து கூப்பிட்ற வரைக்கும் நான் இந்த மேல வரமாட்டேன் அப்படின்னு மலையை இறங்கிவிட்டான். இறங்கிட்டு அந்த அலமே அலர்மேல் மங்கை அலமேலும் அலர் தாமரையில உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படி அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்ட. இன்னொன்னு சொன்ன உங்க ஏழு மலையில எங்கேயும் கருவேப்பிலையே புறக்கூடாது முளைக்க அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க மீது என்னென்ன முறைக்கும் கருவேப்பிலை மட்டும் முறைக்கேன். இது நிஜமா நடந்ததா இல்லையான்னு என்ன கேட்கப்படாது. அவ சண்டை கொடுக்கற நான் பார்த்தேன் பார்த்திருந்தா இன்னைக்கு இங்க இருக்க முடியுமா, அது இல்ல. ஆனா விவகாரம் என்ன, இப்படி புராணத்துல கதை இருக்கு அவ்வளவு. அது மாதிரி அப்பப்ப மனஸ்தாபங்கள் கவலைகள் வரலாம், ஆனா இது மாதிரி கவலைகள் என்னைக்குமே கிடையாது பார்வதி பரமேஸ்வரர். அதனால்தான் வாகத்தாவிவ சம்பிருத்தம் வாகத்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம் அப்படின்னு அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் சாமரஸ்ய பராயணா. இந்த நாம தம்பதிகள் ஐக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அனுசந்தானம் பண்ண வேண்டியதான நாம. ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒரு பலன் உண்டு அது பாருங்க. அதே மாதிரி இப்ப சாமரஸ்ய பராயணாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன். அப்ப சாமரஸ்யம் சமரசபாவம் ஒரே விதமான எண்ணங்கள் இருப்பது, புருஷனுக்கும் அந்த ஸ்திரீக்கும் எப்பொழுதும் ஒரு விதமான எண்ணமே இருக்குமேயானால் அந்த குடும்பம் ரொம்ப நன்னா இருக்கும். அதற்கு சாமரஸ்யபராயணாங்கிற நாமம் சொன்னேன். என்ன பரமேஸ்வரன் அம்பாளத்தான் எப்பொழுதும் நினைச்சு கொண்டே இருப்பார். அதனால்தான் அந்த அம்பாளுக்கு சிவகாம சுந்தரி எப்பொழுதும் சிவனால விரும்பப்பட்டதான அழகானவள் அப்படின்னு சிவகாமி சிவகாம சுந்தரி. அந்த அம்மா எப்பொழுதுமே பரமேஸ்வரனையே நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். இப்ப என்ன சொல்றேன், சாமரஸ்ய பராயணான்னு இருக்கோம் இந்த நாம, இது சாமரஸ்ய பராயணா அப்படின்னு பிரிச்சாள். இப்ப அப்படி இல்ல, அதுக்குள்ள இன்னொரு ரகசியம் இருக்கு. அமரைஹி சகிதஸ்ய சாமரஸ்ய, அமராளோட கூடினவாளுக்கு என்ன பேரு, சாமராள். தேவதைகளோட கூடினதான லோகஸ்ய அந்த பிரம்ம லோகத்துக்கு பரம் அயனம் ஆசிரயோவா, இந்த பூலோகத்தில் இருக்கிற மனுஷாளுக்கு மட்டும் ஆசிரியம் இல்ல,
எல்லா தேவதைகளுக்கும் அம்பாள் தான் ஆசிரியம். திரையாணாம் லோகானாம் திரிகுணஜனிதானாம் தபசிவே பவே பூஜா பூஜா. அம்பாள் பாதத்துல நீங்க பூஜை பண்ணினேடையானால், ஒரு புட்பம் போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணினேடையானால், அத்தனை தேவதைகளுக்கும் நமஸ்காரம் பண்ணின பலம் ஏன்னா அந்த தேவதைகள்னா அம்பாளை வணங்கிட்டே இருக்க. நீங்க போட்ட புஷ்பமானது அம்பாளுடைய பாதத்திலையும் விழருது, அவளுடைய தலையிலையும் விழருது. ஆகையால் எல்லா தேவதைகளுக்கும் பூஜை பண்ணினதான பலம் அப்படிங்கிறார் ஆச்சாரியர். அதான் அமரைசைதஸ்ய சாமரஸ்ய லோகஸ்ய பாராயணம். தேவதைகள் என்ன, தேவதா லோகங்கள் என்ன, எல்லாத்துக்கும் ஆசிரியமா இருக்கிறது அம்பாள். ரெண்டாவது அர்த்தம் இப்ப என்ன, எப்படி படிச்சேன், ச அமர பாராயண. இதுக்கப்புறம் ரஷ்யந்தே கீயந்தே இது ரஷ்யானி சாமானி. வேதமானது ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அப்படி மூணா பிரிஞ்சிருக்க, அந்த ருக்வேதமானது அது மூலத்தை சொன்னாலே ரொம்ப அழகு, அதுக்கெல்லாம் கணாந்தம் எல்லாம் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் யஜுர்வேதம், அந்த ரெண்டை விட காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கக்கூடியது சாமவேதம். ஆகையால் அம்பாளுக்கு சாமகான பிரிய அம்பா அப்படின்னு பாடுற, அந்த சாமகானமா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அப்படிப்பட்டதான ரஷ்யந்தே கீயந்தே இது ரஷ்யானி சாமானிச்ச தானி ரஷ்யானி. சாம ரஷ்ய பாராயண சாமவேதத்தில் இருக்கக்கூடியதான பாட்டு அதுல ரொம்ப பிரியமானவள். தானி பாராயணானி அபீஷ்டானி எஸ்யா இதுவா பகுள கிரகணா ந விசேஷணஸ்ய பூர்வ நிபாத. இப்ப சாமரஸ்ய பாராயணான பாராயணா சாமர அப்படின்னு வரணும், ஆனா அப்படி இல்ல, வியாக்கரணத்தான் மாறு. பாராயணம் அபேஷ்டம் யாது தத்பராஸ்ரயோரபி அப்படின்னு விஸ்வகோஷத்துல இது இருக்க இது வரைக்கும் அச்சு. அதுக்கப்புறம் கபர்தினி கலா மாலா காமது காம ரூபிணி. புஸ்தகங்கள்ல என்ன பண்ணிட்டான், இந்த கபர்தினிங்கிற வியாக்கியானம் அது ஸ்லோகத்துக்கு முன்னால போட்டான். இப்ப என்ன பண்ணா, இது இந்த ஸ்லோகத்துக்கு கீழே வரணும். எப்படி கபர்த இது அதிகிருத்திய, கபர்தம் உள்ளவர் பரமேஸ்வரன், அவருக்குத்தான் கபர்தின்னு பேரு. நம கபர்தினே சவ்யுப்த கேசாயதா, ஜட உள்ளவரும் அவர் தான், மொட்டை அடிச்சுட்டவரும் அவர் தான். ஒருவரே கபர்தம்னு ஜட, அந்த ஜடைய வச்சுருக்கோம் அவர் தான், தலையில எல்லா முடியும் இல்லாம நீட்டா வச்சுருக்கோம் அவர் தான். என்ன பண்றது, இந்த வேஷத்திலையும் இருக்காரு அந்த வேஷத்திலையும் இருக்கார். அதனால இங்க கபர்தின்னா பரமேஸ்வரன். கபர்த இத்தி அதிகிருத்திய பூமனின் தாப்பிரசம் சாசு நித்திய யோகே சாயினே. அதிகம் எனக்கூடியதான என் அர்த்தத்திலையும் நிந்த அர்த்தத்திலையும் ஸ்தோத்திர அர்த்தத்திலையும் எப்பொழுதும் இருக்கு என்கிற அது அர்த்தத்திலையும் அதிகம் எனக்கூடியதான அர்த்தத்திலையும் இந்த கபர்த சப்தத்துக்கு மேல பிரத்யம் வரலாம் என்று சூத சம்ஹிதா டீகாக்காரையே லிகிதாது. சூத சம்ஹிதையினுடைய டீக்கையில எழுதியிருக்கு. அதனால ஸ்மரணா பாகுல்ய பிரசம்சாதி மத்தி, இந்த கபர்தம் இருக்கிறதுனால அம்பாளுக்கு பரமேஸ்வரன் கண்டா ரொம்ப இஷ்டமா. அதனால கபர்தினி அம்பாளும் ஜட போட்டு போலாம் அப்பப்ப, எதுக்கு பரமேஸ்வரன் அப்படி இருக்காரோ இல்லையோ அது மாதிரி. அதுக்கப்புறம் வராடக மாலா பூஷிதாவா, இது வரைக்கும் எங்கேயும் தெரியாத விஷயங்கள் இங்க இருக்கு. இந்த வராடகம்னு இருக்கு பார்த்தல, அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம், தமிழ்ல நீங்க இந்த வரட்டின்னு சொல்றோம்ல அந்த அர்த்தம் வராடகம்னு சம்ஸ்கிருதத்துல பேரு, அதுக்கு நீங்க தமிழ்ல வரட்டின். இந்த வரட்டிங்கிறது ஹோமத்துல உபயோகப்படக்கூடியது. நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கப்படாது, அது வரட்டின்னு அது பசுமாட்டினுடைய சாணம் தான் வேடும், அதனால வரட்டிய பண்ணி பசுமாட்டினுடைய நெய்யினாலேயே ஹோமம் பண்ணி அதே விதமாகவே வேதோக்தமாக குருமுகமாக அத்தியனம் பண்ணின மந்திரத்துல அந்த மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணினேலையானால் அந்த புகையானது இங்கெங்கே நிக்காது, அட்மாஸ்பியர் ஸ்ட்ராட்டாஸ்பியர் எல்லாத்தையும் தாண்டி போறதா. அக்னவு பிராஸ்தாகுதி சம்யக்கு, அக்னியில போடப்பட்டதான் அந்த ஆகுதி ஆதித்யம் உபதிஷ்டதே, சூரியன் வரைக்கும் போறதா அந்த புகை. மீதி புகை எல்லாம் போகாது, இங்க நின்று இப்படி பண்ணினான். ஆதித்யா ஜாயதே விருஷ்டிஹி, அந்த சூரியனிடத்திலிருந்து மழை வருது. விருஷ்டே அன்னம், மழை பெஞ்ச நிறைய அன்னங்கள் சசியங்கள் உற்பத்தி ஆகிறது. அண்ணா பிரதா அப்படின்னு சொல்ற. அப்படி இந்த வராட்டிக்காங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல இப்படி வரட்டின்ட்டோம். இந்த வரட்டிய மாலையா போட்டு இருக்கலாம் ஒரு தேசத்துல. அதான் சொல்றார், வராட்டகம் வராட்டக மாலா பூஷிதாவா. எங்க இருக்கு சுவாமி? மைராளாவதாரஸ்ய பரமேஸ்வரன் மைராளன் எனக்கூடியதான அவதாரம் பண்ணினார். அங்க அப்பொழுது அந்த பரமேஸ்வரனை விவாகம் பண்ணிட்டவள் அம்பாள் சிவஸ்ய அங்கனா. அந்த அம்மாக்கு அப்பா அந்த ஊர் அந்த கோலத்தில் அந்த அம்மாக்கு என்ன பேரு? மகாலசா. மகாலசாங்கிற பேரோட இருந்தா மதாலசான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கதை இன்னொரு நாள் சொல்றேன். அது வேற, மகாலசா வேற, மதாலசா வேற. ஆனால் இங்க மகாலசா நாம்னி வராட்டக அலங்காரைவா. அந்த வராட்டகத்தினாலேயே அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளாம். எதற்காக? அந்த கோமாதானுடைய ஒரு பிராசஸ்தியத்தை காட்டணுங்கிறதுக்காகவே இருக்கா. சரி, அதுக்கப்புறம் பர்வபூர்த்தௌ இதி தாதோஹோ. இந்த நாமாக்கள்ல ஒரு சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியனார் ஒரு தாத்துவை வச்சுட்டு தான் வந்திருக்கு. ஏதோ என்னமோன்னு இல்லை. இங்க பர்வபூர்த்தௌ இதி தாதோஹோ பாவே க்விபி, க்விப்ரத்தியம் போட்டிருக்க. அது எல்லாம் சர்வலோபிய அந்த பிரத்தியம். ராலோபேச்ச பரசப்தா பூர்த்திவாச்சி. பரம்னு சொன்னா என்ன அர்த்தம்? முழுமையான அர்த்தம். அந்தர்பாவித நியர்த்தார்த்த கர்த்தரிவா க்விபி பூரவாச்சி, முழுமையா இருக்கு, பூர்ணமா இருக்கு அப்படின்னு. அதனால அம்பாளுக்கு கபர்தினி, க பர்த நீ அப்படின்னு தனியா பிரிச்சிருக்க கபர்தி. அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம், கஷ்ய கங்காஜலஸ்ய பூரம் பிரவாகம் தாபயதி சோதயதி இது கபர்தா. இந்த கங்காஜலம் இருக்கு பார்த்தல, அந்த கங்காஜலத்தை தூய்மையாக்கினவரான் பரமேஸ்வரர். நீலண்ட தீட்சிதர் சிவலீலா அர்ணவம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்க, சாகித்ய கிரந்தம் அது. பரமேஸ்வரன் திருவிளையாடல் புராணம்னு சொல்ற அது ஒரிஜினல் சம்ஸ்கிருதம் சிவலீலார்ணவம். அதுல அவர் சொல்றார், பூதஸ்வயம் பூததரம் ததோயது கங்கம் பய சங்கர மௌளி தங்காது தத்பாது மாது பிரணய பராத பாதாக தைஹி பூததமும் ததோனஹ. பை நேச்சர் அம்பாள் கங்கா மாதா எப்பொழுதும் பவித்திரமானவர். அதுல எல்லாம் சேர்ந்திருக்கு அது இதுன்னு சொன்னாலும் அந்த கங்கா ஜலம் மட்டும் கெட்டு போகாது. அதை கொண்டு வந்து ஒரு பாத்திரத்துல சீல் பண்ணி பத்து வருஷம் ஆனப்புறம் திறந்தாலும் அந்த ஜலம் சுத்தமாக அப்படியே இருக்கு. அப்படிப்பட்டதான அங்க அந்த கங்கா ஜலம் பூதஸ்வயம். அதுக்கப்புறம் பூததரம் எது கங்கம் பயா, அந்த மகாவிஷ்ணுடைய பாதத்திலிருந்து அலம்பிண்டு வராளாம். அந்த கங்கா மாதா விஷ்ணு பாதத்திலிருந்து வந்திருக்க. பகீரதர் தபஸ் பண்ணின, தபஸ் பண்ணும் பொழுது மகாவிஷ்ணு நான் விட்டுறேன்ப்பா கங்கைய நீங்க எடுத்துக்கோ அப்படின்னு மேல் லோக்கிறந்து கீழே விரப்ப வேணும், பூமி முழுகி போயிடும்ட்டா. நான் வரக்கூடியதான வேகத்துல அப்படியே பூமி ஒருக்கடிச்சு விடும், உடஞ்சு போயிடும். என்ன பண்றது? அதை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுங்கிற, மேல இருந்து கீழே விழப்பா அதை பிடிச்சுக்கணுமா? பகீரதர் என்ன பண்றது? எப்படியாவது பண்ணித்தான் ஆகணும்னு பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணினார். பரமேஸ்வரன் நான் வாங்கிக் கொள்றேன். என்ன சரின்னு கங்கா மாதாவை வர சொன்னார். மேல் லோக்கத்திலிருந்து மூணு பாயா பிரிஞ்சு வருதா, ஒன்னு அலகானந்தா, ஒன்னு பாகீரதி, ஒன்னு கங்கா. அப்படி மேல இருந்து கீழே விழற, விழும்பொழுது பரமேஸ்வரன் தலையால அதை வாங்கிட்டார். வாங்கிக்கும் பொழுது என்ன சொன்னார் அந்த பரமேஸ்வரன் பார்த்த, ஒரு நல்ல காரியத்துக்காகத்தானே பகீரதர் வாங்கி கொள்ற, இவ்வளவு தூரம் தபஸ் பண்ணியிருக்க, அப்ப நான் அப்படி விழுவேன் இப்படி விழேன் சொல்றது நியாயமா அப்படிங்கறதுக்காக கங்கைக்கு ஒரு குணப்பாட்டம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக ஜடையிலிருந்து அதை வாங்கிட்டாராம். கங்கா மாதா ஜடையில விழுந்திருக்க, விழுந்த பிறகு என்னன்னா
சுத்தி சுத்திண்டு அங்கே இருக்காளே தவிர வெளியில வர்றதுக்கு அதுக்குள்ளேயே சுத்தி கொண்டே இருக்கு. மேல இருந்து கீழே விழுது விழுந்துட்டு இருந்தாலும் அதுக்குள்ளேயே சுத்துறது ஒரு டிராப் வர்ற பார்த்த சுவாமின்னு நீங்க பார்க்கறது ரொம்ப நன்னா இருக்கு. ஆனா எல்லாரையும் கெட்டு போறதுன்னு நமஸ்காரம் பண்ணினாரா மகே இருக்க. அப்பொழுது என்ன பண்ணினார், ஒரு குச்சி எடுத்து அந்த தடைய குத்தினாராம். அந்த சின்ன போல்ல இருந்து கங்க பாகீரதி நேராக எழுதுறா. மாணவர் இவர் பகீரத என் பின்னாலேயே வா, என்ன இடம் சொல்லணுமோ தெரியாதோ ஐயோ தேவலை பத்தன்னு வந்திருக்கேன். இவர் தேரை வச்சுட்டு ஓடிட்டே இருக்க பின்னாலேயே வந்துட்டு இருக்கா கங்கா மாதா. நடுவுல ஜென்ம மகர்ஷிய ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தை அப்படியே தள்ளிட்ட. இதுக்கு முன்னாடி போயிடுது கமண்டலத்துல அதை போட்டு குடிச்சுட்டா அவர் பாட்டுக்கு கேசவ சுவகம் நாராயண சுவகம் குடிச்சுட்டார். எங்க மாத்தா அது வரைக்கும் தான் வராளே தவிர இந்த பக்கம் வரல. இவர் கொஞ்ச தூரம் போயிருக்காரு, ரெண்டு மூணு மைல் போயிருக்காரு. திரும்பி பார்த்தா சத்தமே வரலையேன்னு பார்த்தா காணும். என்ன பண்றது, மறுபடியும் திரும்பி வர. திரும்பி வந்ததுமே என்ன ஆச்சு, இது போல ஆயிடுச்சு. இவர் பாட்டுக்கு ஆனந்தமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி என்ன ஆச்சு, ஒண்ணும் புரியலையே. எங்க ஆசிரமத்தை அழிச்சு விடுத்து அதனால அதை எடுத்து நான் நிறுத்திவிட்டேன். இவர் போறதோ கொண்டு வர்றதோ இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அவரை பிரார்த்திச்சு நமஸ்காரம் பண்ணும் பொழுது காதை கொஞ்சம் போடலாம். அந்த காதுல இருந்து மறுபடியும் இருந்தது. அதனாலதான் அம்பாளுக்கு ஜான்னவின்னு பேர். ஜென்ம மகர்ஷிங்கிறது வந்து பிறந்தவள். இப்படி இப்ப என்ன ஆச்சுன்னு, கங்கா மாதா தேவலோகத்துல இருந்தா எப்பொழுதுமே பவித்திரமானவள். மகாவிஷ்ணு பாதங்கள்னால ஸ்பர்ஷத்தினால இன்னும் பவித்திரமானவள். பரமேஸ்வருடைய தலையில பட்டத்தினால இன்னும் பவித்திரமானவள். அதுக்கப்புறம் ஒரு நாள் பரமேஸ்வரன் ஏதோ மனசுல ஒரு கலையோடு ஏதோ ஒன்று பேசும் பொழுது அம்பாளுடைய காலு அந்த பரமேஸ்வருடைய ஜடைக்கு பட்டதான். அதனால அதை விட பூதமாயிடுது. பூதஸ்வயம் பூத தரம் தத்தோயன் கங்கம் சங்கர பய சங்கர மௌலி தங்கா தற்பாது மாத்து பிரணயாபராத பாதாக தைஹி பூததமம் தத்தோனஹா அப்படின்னு அந்த பரமேஸ்வருடைய சம்பந்தத்தினால அந்த ஜடையினுடைய சம்பந்தத்தினால பரம பவித்திரமான அம்பாள்னு சொல்லி இந்த கோலத்துக்கு கபர்தினின்னு பேர். அதான் கங்காயாபி கஸ்யா கங்கா ஜலசிய பூரம் பிரவாகம் தாபயதி சோதயதி அப்படின்னு கபர்த தைப்பு சோதனே அப்படின்னு தாத்து அதுல இருந்து வந்து தாத்தோஹோ சுபபதே ஆதோ தாத்தோஹோ சுபிஸ்தி யோக விபாகா க அப்படின்னு அது வியாக்கரணம் வேண்டாம். கங்காயாபி பாவிகா யஜ்ஜகா எந்த ஜடையானது கங்கையும் பவித்திர பண்ணதோ அந்த ஜடை உள்ளவள். கபர்த கண்ட பரசோஹோ ஜடாஜூட்டே வராடகே இதி விஸ்வா ஆர்பட்யா சசிகண்ட மண்டித ஜடாஜூட்டம் இதி லகுஸ்தவ உக்த ரூபவதிவா. காளிதாசன் பண்ணியிருந்தான ஸ்தோத்திரங்கள்ல பஞ்சஸ்தோத்திரங்கள் பஞ்சஸ்தவின்னு பேரு. அதுல லகுஸ்தவத்துல இப்படிப்பட்டதான ஒரு உருவத்தை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. சரி, கபர்தி நாமகசிய சிவசிய பத்னிவா பரமேஸ்வரனுக்கு கபர்தின்னு பேரு. இத நம கபர்தினேன்னு சொல்லணும் இல்லையா. அதனால கபர்திங்கிற அந்த பரமேஸ்வரனுடைய ஆத்தக்காரிக்கு கபர்தினின்னு பேரு. முன்னாலே நாமர சாமரஸ்யம் சொல்லும் பொழுது நாமசாமியம் ரூபசாமியம் சொன்னா அப்படி. அதுக்கப்புறம் தேவி புராணே அஷ்டசஷ்டி சிவக்ஷேத்திர கணனாவசரே தேவி புராணத்துல சிவக்ஷேத்திரங்கள்லாம் எங்க இருக்குன்னு அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு இருக்க. அதுல சகலாண்டே கபர்தினம் இது ஸ்மரணா. சகலாண்டம்னு ஒரு ஊரம். இப்ப அந்த ஊர் எங்க இருக்கு என்ன பேரு தெரியாது. அங்க இருக்கிற ஸ்வரூபம் இப்ப கபர்தினின்னு ஆச்சு. கலா மாலா கலானாம் சதுஷ்டி ரூபானாம் மாலா பரம்பரா. எல்லா கலைகளுக்கும் அப்பள சதுஷ்டி கலா ரூபான் முதலிய ஒரு நாமாவது சொல்லியாச்சு. 64 கலைகள். அது என்னென்ன கலைகள் எல்லாங்கிறது கூட கணக்கிட்டு பார்த்தோம். அதே போல அந்த கலா ரூபமாக பரம்பரையா இருக்கிறவள். அதுக்கப்புறம்
கலான்னு சொன்னா லாவண்யம்னு அர்த்தம், அழகுன்னு அர்த்தம், மென்மை. அந்த கலாம் லாவண்யம் மாம் சோபாம்ச லாபி, சரீரத்துக்கு லாவண்யம், பார்க்கறதுக்கு ஒரு சோபையே கொடுக்கிறவள், ஆகையால் அம்பாளுக்கு கலாமாலா. அதுக்கப்புறம் காமதுக் காம ரூபிணி காமாம் தோக்பீச்சி காமதுக், எத்தனை ஆசை இருந்தாலும் எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பாங்க. மனசுல என்னைக்கோ நீங்க இது நமக்கு இருந்தா தேவலையே நினைச்சு, இது குடும்பம் அம்பாளை கேட்கல, இது இருந்தா தேவலையே அப்படின்னு கேட்டு அம்பாள் அதை கொடுத்துடுறாங்க. சமையான சமயம் பார்த்து சரியான சமயத்தில் கொடுத்துருவாங்க. நீங்க என்னைக்கு எது மனசுல நினைச்சாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு வரும்படி அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதனால்தான் காமதுக்கு மனோரதான் பூரயதி இத்யர்த்தா. மனோரதான் மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஆசையும் பூர்த்தி பண்றவள். துவதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகணா துவமேகா நைவாசி பிரகடித வராபீதி அபிநய பயாத்ராதும் தாதும் பலமபிச்ச வாஞ்சாசம் அதிகம். எந்தெந்த பலம் வேணுமோ நீங்க எவ்வளவு கேட்கிறீங்களோ அதை விட அதிகமாக கொடுப்பா. அதான் பாண்டிய சொல்லும் சரண்யே லோகானாம் அப்படின்னு சொல்றது. அதுதான் காமது கதி. மனோரதான் பூரயதி இத்தியர்த்தா. காமதேனு ஸ்வரூபாவா, அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் காமதேனுவுக்கும் இப்படிப்பட்டதான ஸ்வரூபம். தானோ மூர்தேஷ மூர்ஜம் துஹானா தேனுர்வா கஸ்மான் உபதட்டு தைத்தோ அப்படின்னு தேவி உபனிஷத்து இந்த விஷயத்தை சொல்றது. இந்த வாக்கியம் தேவி உபனிஷத்துல இருக்கு. அதுக்கப்புறம் காமதுக்கு அற்ற காமரூபிணி, காமஹா பரமசிவையேவ ரூபம் அஸ்யாக. காமரூபிணினா காமன்னா பரமேஸ்வரர், காமடுங்கிற காமேஸ்வர. அந்த காமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அம்பாள், அம்பாள் எடுத்துட்டு இருக்கா, அதனால காமரூபிணி. சோ காமகத பகுஸ்யாம் பிரஜாஜேஜா இது ஸ்ருதி சித்த ஜகத் சிசுருக்ஷாவான். உலகத்துல கடத்த இருக்கக்கூடியதான உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்றதுக்காக எண்ணத்தை உடையவள் காமேஸ்வர. தம் அதிகிருத்திய காண்வா அதீயதே ஏவாயம் காமமய பொருளா சயேவ தேவ சாகல்ய தஸ்ய காதேவ தேதி ஸ்ரீ ஐதி ஹோ வாசா அப்படின்னு பிரதாரண்ய கோபன் இடத்துல மூணாம் அத்தியாயத்துல ஒன்பதாவது பிராமணத்துல சாகல்ய சம்பாதத்துல அந்த சாகல்யல் காமமய புருஷன் இருக்கானோ அந்த அவருக்கு இருக்கக்கூடியதான சக்தி எது அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்ரீ இது ஹோ வாசா அப்படின்னு இந்த ஸ்வரூபத்தை சொன்னார். இந்த நாம முன்னாலேயே வந்திருக்கு காமத அஜினி. இங்க இருக்கக்கூடிய காம ரூபிணின்னு இருக்க அது முன்னால காமதாயினின்னு 63வது நாம. அதே போலயே மேல 989வது நாம ஒண்ணு வரப்போறது வாஞ்சிதார்த்த பிரதாயினி. இதே அர்த்தம் தான், சொல் வேறையா இருக்கே தவிர பொருள் ஒன்னா இருக்கு. அதே போலயே திரிசத்தில ஈசிதார்த்த பிரதாயினி அப்படின்னு ஒரு நாம இருக்கு. சகலேஷ்டதா இதே அர்த்தம் தான். இப்படி இந்த அர்த்தத்திலேயே பல நாமக்கள் விசேஷமாக இருக்குன்ற சொன்னேன். அதுக்கப்புறம் காமம் எதேட்சம் வா ரூபாணி அஸ்யா. இந்த அம்மா பல உருவங்கள்ல எடுத்துப்பாள். வைஷ்ணவி, வாராகி, சாமுண்டா, இப்படி பல அர்த்தங்களை, நாரசிம்ஹி, ஐந்திரி, இப்படி உருவங்கள்லாம் எடுத்துட்டு அந்த சுப்பனி சும்பன வதர் வரும்பொழுது அத்தனை உருவங்களும் எடுத்துண்டா, அத்தனை உருவங்கள யுத்தம் பண்ணின. அப்ப அந்த சுப்பன் சொன்னான், என்ன அப்படி சொல்ற பல உருவங்களோட பல பேர் அவளுடைய சைன்யத்தில் தான் நீங்க சட்டை போடுற அப்படின்னு அப்பாள் சொன்ன. அதனால்தான் இப்ப உனக்கு சுப்பன் பேரு, என்ன உனக்கு பின்னாலேயும் பல பேர் இருக்காள், எனக்கு தான் பின்னால நிறைய சைன்யம் இருக்கா போல சொல்றிய, உனக்கு பின்னால சைன்யம் இல்லையோ. ஆனா ஒண்ணு பார்த்துக்க, உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்க. ஏகைவாகம் ஜெகத்யத்ர த்விதீய காமமாபரா. இவ்வளவு உருவம் இருந்தாலும் நான் ஒண்டித்தான், அத்வைதாத்ம ஸ்வரூபம் தான். நீ வந்து பேத திருஷ்டியில பார்க்கற, அதனால்தான் உனக்கு மரணம். அத்வைதாத்ம ஸ்வரூபம் இல்ல, எங்கும் இருக்கக்கூடியது ஒரே ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி விசந்தியோ மத்விபூதய. என்னுடைய விபூதிகள் தான் என்னுடைய
கௌரவம் தான், மகிமை தான், பல உருவங்களா காணப்படுகிறதே ஒழிய இருக்கிற சுரூபம் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னு தெரிகிறது. அதனால அம்பாள் காமரூபிணி, காமம் எதேட்சம் வா ரூபாணி அஸ்யா ஆய அம்பாளுக்கு காமரூபிணின்னு. இப்படி சத்யஜானந்த ரூபா சாமரஸ்ய பராயண கபர்தினி கலாமாலா காமது காமரூபிணி அப்படிங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். நாலு நாமாக்கள் மிஞ்சு இருக்க இந்த கலை முடியறதுக்காக விஸ்வாங்கிற கலை, அதுல கலாநிதி காவிய கலா ரசக்யா ரசசேவதின்னு நாலு நாம இத அடுத்த புதன்கிழமை அற்புதமாக அம்பாள் அனுக்கிறதுல பார்ப்போம்.